அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. செப்டம்பர் மாதம் 17 தேதி புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் தமிழ்நாட்டின் திருப்பூரில் தங்கி வர்த்தகம் செய்யும் நைஜீரிய நாட்டவர்களுக்கு எதிராக உள்ளூர் தயாரிப்பாளர்கள் போராட்டத்தில் குதித்திருப்பது குறித்த செய்திகள்.
வெளிநாட்டை சேர்ந்தவங்க மற்றவங்களும் எங்ககிட்ட பையரா வர்றவங்க பையராத்தான் இருக்கணும், தவிர அவங்களே இங்க கடை போட்டு செல்லதா மாறது எங்க வியாபாரத்தை பாதிக்கும் அப்படிங்கறது எங்களுடைய வேண்டுகோள் சார்.
இந்தியாவின் விளையாட்டுத் துறையில் உயரிய விருதான அர்ஜுனா விருதுக்கான தேர்வு தொடர்ந்து சர்ச்சையை எழுப்பும் விஷயமாகவே இருப்பது ஏன் என்பது குறித்த ஒரு ஆய்வு கண்ணோட்டம். சத்தீஸ்கர் மாநில அரசு பாலின மாற்று அறுவை சிகிச்சைக்கு நிதியளிக்க முடிவெடுத்திருக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் நடக்கும் இத்தகைய இலவச பாலின மாற்று அறுவை சிகிச்சைகள் குறித்த ஒரு செவ்வி.
வெறுமனே ஒரு உதவின்ற பேர்ல அல்லது ஒரு சலுகைன்ற பேர்ல வெறும் இலவச சர்ஜரின்றது மட்டும் இல்லாம அது தரமான சர்ஜரியாகவும் இருக்கணும் அப்படின்றத நான் சொல்றேன். அது வந்து தமிழக அரசுமே இதை கவனப்படுத்தணும், கவனிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
நாளை நடக்க இருக்கும் ஸ்காட்லாந்து பிரிவினைக்கான பொதுமக்கள் வாக்கெடுப்பு குறித்த பலகணி ஆகியவற்றை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வழங்குவோர் சுவாமிநாதன் மற்றும் சிவராமகிருஷ்ணன்.
ஸ்காட்லாந்து பிரிந்து செல்ல வேண்டுமா அல்லது பிரிட்டனுடனேயே இருக்க வேண்டுமா என்பது குறித்த மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பு நாளை நடைபெறவுள்ள நிலையில் பிரச்சாரத்தின் கடைசி நாளான இன்று உச்சகட்ட உணர்ச்சியில் பிரச்சாரங்கள் நடைபெறுகின்றன. இருதரப்பும் மக்களை தமது பக்கம் இழுக்கும் வகையிலான பேரணிகளை அங்கு நடத்துகின்றன. இந்த தேர்தல் மிகவும் நெருக்கமானதாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. பிரிட்டனிலிருந்து பிரிந்து செல்வதற்கு எதிராக நடைபெறும் இறுதிப் பேரணியில் உரையாற்றிய முன்னாள் பிரதமர் கார்டன் பிரவுன் ஸ்காட்லாந்து சுதந்திரமானால் மீள முடியாத பொருளாதார நெருக்கடியில் வீழ்ந்துவிடக் கூடும் என்று எச்சரித்துள்ளார். எனினும் சுதந்திர ஸ்காட்லாந்து எனும் பிரச்சாரத்தை முன்னெடுத்து வரும் ஸ்காட்லாந்து முதலமைச்சர் அலெக்ஸ் சால்மன் பவுண்ட் தொடர்ந்து நாணயமாக வைத்திருக்கப்படும் என்றும் அது தொடர்பில் ஒரு உடன்பாடு எட்டப்படுவது தவிர்க்க முடியாதது என்றும் கூறியுள்ளார்.
தனி நாடு கோரும் கருத்து கணிப்புகள் ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுத்தவரை மோசமான ஒரு சிந்தனை என்று ஸ்பெயின் பிரதமர் கூறியிருக்கின்றார். நாடுகளை சேர்ப்பதே ஐரோப்பிய ஒன்றியத்தின் பணி என்றும் பிரிப்பதல்ல என்றும் அவர் கூறியிருக்கின்றார். பிரிந்து போகும் நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் உடனடியாக உறுப்பினர்களாக சேர்த்துக் கொள்ளப்பட மாட்டார்கள் என்றும் ஸ்பெயின் பிரதமர் மரியானோ ரஜாய் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்.
Si una parte de un estado se separa, se convierte en un tercero respecto de la Unión Europea.
ஸ்பெயினிலிருந்து கேட்டலோனியா பிரதேசம் பிரிவினை கோரும் நிலையில் அவருடைய இந்த கருத்துக்கள் வந்திருக்கின்றன. அதே நேரம் பிரிட்டனிலிருந்து பிரிந்து போனாலும் தன்னுடைய ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பினர் அந்தஸ்தை ஸ்காட்லாந்து இழக்காது என்று ஸ்காட்லாந்தின் முதல் அமைச்சர் அலெக்ஸ் சால்மன் தெரிவித்திருக்கின்றார்.
ஜப்பானிய மின்னணு நிறுவனமான சோனி இந்த நிதியாண்டில் இதுவரை இல்லாத வகையில் 2 பில்லியன் டாலர்களுக்கும் அதிகமான நஷ்டத்தை எதிர்பார்ப்பதாக அறிவித்துள்ளது. இது முன்னர் எதிர்பார்க்கப்பட்டதை விட 4 மடங்கு அதிகம். இதையடுத்து 1000 பணியிடங்கள் மூடப்படுவதாகவும் அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது. மேலும் 1958 சோனி நிறுவனத்தின் பங்குகள் பொதுச் சந்தையில் விற்கப்பட்ட பிறகு முதல் முறையாக பங்குதாரர்களுக்கு ஈவுத்தொகை ஏதும் வழங்கப்பட மாட்டாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த நிறுவனத்தின் மொபைல் தொலைபேசி பிரிவில் ஏற்பட்ட சிரமங்களே எதிர்பார்க்கப்படும் நட்டத்திற்கு காரணம் என்றும் குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது. நிறுவனத்தை சீரமைத்து முன்னெடுத்துச் செல்ல தொடர்ந்து சோனியின் நிர்வாகிகள் முயன்று வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தகுந்தது.
இபோலா வைரஸுக்கு எதிரான பரிசோதனையில் உள்ள நோய் தடுப்பு மருந்தை மனிதர்களுக்கு சோதித்து பார்க்கும் நடவடிக்கைகளை இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்டில் உள்ள ஆய்வாளர்கள் ஆரம்பித்திருக்கின்றனர். பரிசோதனை கூட விலங்குகளில் பரிசோதிக்கப்பட்ட போது சிறப்பான முடிவுகள் கிடைத்ததை அடுத்து அந்த தடுப்பு மருந்தை 60 சுகாதார சேவை தொண்டர்களுக்கு அவர்கள் வழங்கியிருக்கின்றனர். சிம்பன்சிகளுக்கு பொதுவான சளிச்சுரத்தை ஏற்படுத்தக்கூடிய வைரஸுடன் சேர்ந்து வலுக்குறைக்கப்பட்ட இபோலா மரபணுவை அந்த குழு கலந்து வைத்திருப்பதாக டாக்டர் எட்வர்ட் ரைட் கூறியிருக்கின்றார். இந்த கலவை இபோலாவுக்கு எதிரான நோய் எதிர்ப்பு சக்தி உற்பத்தியாவதை தூண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கின்றனர். 3 நாள் விஜயமாக சீன அதிபர் ஷி ஜின்பிங் இந்தியா வந்திருக்கின்றார். பொருளாதார உறவுகள் குறித்து இந்த விஜயத்தின் போது அதிக கவனம் செலுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குஜராத்திற்கு வந்த சீன அதிபரை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்றிருக்கின்றார். மோடி குஜராத் முதல்வராக இருந்தபோது பல முறை சீனா சென்று வந்திருக்கின்றார்.
இந்தியாவின் மத்திய பகுதியில் உள்ள கிராமம் ஒன்றில் குரங்கொன்று உயிரிழந்ததை அடுத்து அந்த கிராமவாசிகள் விரிவான மத சடங்குகளை செய்து துக்கம் அனுசரித்து வருகின்றார்கள். அந்த குரங்கின் மரணம் தமக்கு துர்பாகியங்களை ஏற்படுத்தும் எனும் அச்சத்தின் காரணமாகவே அவர்கள் இப்படியான சடங்குகளை செய்து வருகின்றார்கள். மத்திய பிரதேசத்தில் உள்ள அந்த கிராமத்தில் இந்து மத கடவுளான அனுமனுக்கு எழுப்பப்பட்டிருந்த ஒரு ஆலயத்தில் அந்த குரங்கு வாழ்ந்து வந்தது. அந்த குரங்கு நீரில் மூழ்கி இறந்ததை அடுத்து கிராமவாசிகள் ஒரு மரண ஊர்வலத்தை ஏற்பாடு செய்து இந்து மத சடங்குகளின்படி இதை தகனம் செய்தார்கள். பின்னர் அந்த கிராமத்தைச் சேர்ந்த 200 பேர் துக்கத்தை அனுசரிக்கும் நோக்கில் தலையை மொட்டையடித்துக் கொண்டனர். 700 பேர் தாடியை எடுத்துவிட்டனர். தகனம் செய்யப்பட்ட அந்த குரங்கின் அஸ்தி பின்னர் கங்கையில் கரைக்கப்பட்டது.
செய்தி அரங்கத்தில் முதலில் இந்திய செய்திகள். தமிழ்நாட்டின் திருப்பூரில் தங்கி வர்த்தகம் செய்யும் நைஜீரிய நாட்டவர்களுக்கு எதிராக உள்ளூர் தயாரிப்பாளர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதன் பின்னணிகளை அலசுகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
இந்தியாவில் பனியன் போன்ற உள்ளாடைகளை தயாரிப்பதில் முன்னணியில் இருக்கும் தமிழக மாவட்டமான திருப்பூரில் நைஜீரியாவைச் சேர்ந்தவர்களும் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையில் வசிக்கின்றனர். இவர்கள் அனைவருமே பனியன் ஏற்றுமதி தொழிலிலும் வர்த்தகத்திலும் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் சமீப காலமாக திருப்பூரில் இருக்கும் வர்த்தக சங்கங்கள் இவர்களை திருப்பூரை விட்டு வெளியேற வேண்டுமென கோரி வருகின்றனர். இந்த நிலையில் திருப்பூரில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் நைஜீரியர்களை வெளியேற்ற வேண்டுமென கோரி காதர்பேட்டில் இருக்கும் திருப்பூர் இரண்டாம் தர பனியன் ஏற்றுமதி முதலாளிகள் சங்கம் போராட்டம் ஒன்றையும் செவ்வாய்க்கிழமையன்று நடத்தியது. இது போன்ற போராட்டங்கள் திருப்பூரில் அவ்வப்போது நடந்து வருவது வழக்கமாகியுள்ளது. இவர்களை வெளியேற்ற கோருவது ஏன் என திருப்பூர் ஏற்றுமதியாளர் மற்றும் உற்பத்தியாளர் சங்கத்தைச் சேர்ந்த முத்து ரத்தினத்திடம் கேட்டபோது, வியாபாரிகளாக வந்த நைஜீரியர்கள் நேரடியாக உற்பத்தியிலும் இறங்கிவிட்டதால் தங்களுக்கான லாபம் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறினார்.
இப்ப நாம உற்பத்தி பண்ணி நாம ஒரு லாபத்தை வச்சு அவங்களுக்கு நம்முடைய நம்மளுடைய பொருளை வாங்குறாங்க. அந்த பொருள் வாங்குறவங்க வந்து உப்பு வந்துட்டு அந்த பொருளை தயார் பண்ணும் போது நம்மளுக்கு வர வேண்டிய லாபங்கள் வந்து முழுமையாக அதை வந்து துண்டிக்கப்படுகிறது.
சட்ட ரீதியாக திருப்பூரில் உற்பத்தியிலும் வர்த்தகத்திலும் ஈடுபட்டிருக்கும் அந்நிய நாட்டவரை வெளியேற சொல்வது சரியா என கேட்டபோது, அவர்களுடைய வர்த்தகம் தாங்கள் வகுத்து வைத்திருக்கும் விதிமுறைகளை மீறுவதாக தெரிவிக்கிறார் திருப்பூர் இரண்டாம் தர பனியன் ஏற்றுமதி முதலாளிகள் சங்கத்தின் துணைத் தலைவர் MP குமார்.
சட்டம் நாங்க வந்து ஒருத்தர் வந்து வியாபாரம் பண்றோம், அவங்க வந்து சில வித்தியாசமான முறைகளை செய்யும் போது இங்க இருக்கிற லோக்கல் இருக்கக்கூடியவங்க பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கறத எங்களது தீர்மானங்க, அசோசியேஷனுடைய தீர்மானம்.
பொருட்களை வாங்கி விற்பவர்களாக வந்தவர்கள் வாங்கி விற்பவர்களாக மட்டுமே இருக்க வேண்டும் என்கிறார் அவர்.
வெளிநாட்டை சேர்ந்தவங்க மற்றவங்களும் எங்ககிட்ட பையரா வர்றவங்க பையரா தான் இருக்கணும். தவிர அவங்களே இங்க கடை போட்டுட்டு செல்லதா மாறது எங்க வியாபாரத்தை பாதிக்கும் அப்படிங்கறது எங்களுடைய வேண்டுகோள் சார்.
சுமார் 7 ஆண்டுகளுக்கு முன்பாக பனியன் போன்ற உள்ளாடைகளை வாங்கி ஏற்றுமதி செய்வதற்காக முதன் முதலில் நைஜீரிய நாட்டைச் சேர்ந்த சிலர் திருப்பூருக்கு வந்தனர். அந்த தொழிலில் நல்ல லாபம் இருக்கவே அந்நாட்டைச் சேர்ந்த பலரும் திருப்பூரில் வர்த்தகத்தில் இறங்கினர். தற்போது திருப்பூரில் 400 முதல் 500 நைஜீரிய நாட்டவர் இருப்பதாக கூறப்படுகிறது. இவர்கள் தங்களுக்கென நைஜீரியன் கார்மெண்ட் பிசினஸ் அசோசியேஷன் என்ற அமைப்பையும் உருவாக்கியுள்ளனர். திருப்பூர் வர்த்தகர்களின் கோரிக்கை குறித்து அந்த அமைப்பைச் சேர்ந்த நிக்கோலஸ் என்ற நைஜீரிய நாட்டவரிடம் கேட்டபோது,
Is Tripur not safe for foreigners to invest their money? Is Tripur is no longer safe for foreigners to do this?
திருப்பூர் வெளிநாட்டுக்காரருக்கு பாதுகாப்பான இடமா என்று நான் கேட்கின்றேன். அப்படி அது பாதுகாப்பான இடம் இல்லை என்றால் அவர்கள் சொல்லட்டும். நான் நைஜீரியா தூதரத்துக்கும் ஐநாவுக்கும் நான் பேசுகின்றேன். வெளிநாட்டவர்கள் வேண்டாம் என்றால் அவர்கள் பகிரங்கமாக சொல்லட்டும். அவர்கள் நைஜீரியர்களை மாத்திரம் சொல்ல முடியாது, அவர்கள் எல்லோரையும் சொல்ல வேண்டும்
என்று தெரிவித்தார். நைஜீரியர்கள் விசா காலம் முடிந்த பிறகும் தங்கியிருக்கிறார்கள், சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்பது திருப்பூர் வர்த்தகர்களின் மற்றொரு குற்றச்சாட்டு. இது குறித்து நிக்கோலஸிடம் கேட்டபோது, தவறு செய்தால் காவல்துறையினர் எங்களை வெளியேற்றட்டும் என்று தெரிவித்தார்.
நாங்கள் இங்கு வேலை செய்கிறோமா இல்லையா என்பதை பார்ப்பது உள்ளூர் மக்களின் வேலை அல்ல, அது குடிவரவு அதிகாரிகளின் பொறுப்பு. உள்ளூர் ஆட்களை வரும் இங்கு சட்டத்தை அமல்படுத்த முயற்சிக்க கூடாது. இப்படி ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதனை போலீஸ்காரர்கள் தான் கையாள வேண்டுமே ஒழிய உள்ளூர் ஆட்கள் அதனை செய்ய முயலக்கூடாது என்றார் அவர்.
திருப்பூரில் நைஜீரிய நாட்டவர்களால் ஏற்படும் பிரச்சனை குறித்து அம்மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அமித்குமார் சிங்கிடம் கேட்டபோது, விசா காலம் முடிந்த பிறகும் சிலர் தங்குவதுதான் முக்கிய பிரச்சனை என்று கூறினார்.
பேசிக் ப்ராப்ளம் நிறைய பேர் இங்கே டிராவல் டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் இருக்காங்க. 32 பேருக்கு டிபோர்டேஷன் நான் பண்ணியிருக்கேன், எனக்கு நல்லா தெரியும். அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவங்ககிட்ட வேலிட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கா, அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ண ரிப்போர்ட். லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை நான் எப்போ இன்சார்ஜ் இருந்தே அப்போ ஒன்றும் பெருசா லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை மாதிரி இல்லை.
திருப்பூரில் விசா காலம் முடிந்து தங்கியிருப்பவர்கள், சுற்றுலா விசாவில் வந்து வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்கள் அவ்வப்போது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகின்றனர். தண்டனை காலம் முடிந்த பிறகு அவர்களை வெளியேற்றுவதற்கான நிதி ஒதுக்கப்படும் வரை திருச்சி, செங்கல்பட்டு ஆகிய இடங்களில் இருக்கும் சிறப்பு முகாம்களில் அடைக்கப்படுகின்றனர். திருப்பூரில் நைஜீரியர்கள் நேரடியாக வர்த்தகத்தில் ஈடுபடுவதற்கு அங்கிருக்கும் வர்த்தகர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கும் சூழலில் அரசு தலையிட வேண்டிய நிலை எழுந்துள்ளது.
சென்னை செய்தியாளர் முரளிதரன். இந்தியாவில் விளையாட்டுத் துறையில் உயரிய விருதான அர்ஜுனா விருதுக்கான தேர்வு தொடர்ந்து சர்ச்சையை எழுப்பும் விஷயமாகவே இருக்கிறது. இந்த ஆண்டுக்கான விருது பட்டியலில் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் குத்துச்சண்டையில் தங்கப்பதக்கம் வென்றிருந்த மனோஜ்குமார் அந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்படாத நிலையில் அவர் நீதிமன்றம் சென்றார். அவருக்கு அந்த விருதை வழங்குமாறு டில்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இப்போது இந்திய விளையாட்டு அமைச்சகம் மனோஜ்குமாருக்கு அர்ஜுனா விருது வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறது. இந்த பிரச்சினையின் பின்புலம் குறித்து ஏற்கனவே அர்ஜுனா விருதை பெற்றுள்ளவரும் தேர்வுக் குழுவில் முன்னர் உறுப்பினராகவும் இருந்த வி தேவராஜன் அவர்களிடம் கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
இந்த அர்ஜுன அவார்டு கமிட்டி வந்து கபில் தேவ் தலைமையில ஜெய் பகவான் என்ற ஒரு வீரரை தேர்வு எடுத்தாங்க. ஆனா ஜெய் பகவான் வந்து 2012 ஒலிம்பிக்ஸ் அப்புறம் இந்தியன் கேம்ப்லயும் கிடையாது, இந்தோர் இன்டர்நேஷனல்லயும் விளையாடல. ஆனா இப்ப 2014 வரையும் விளையாடி இருக்க மனோஜ்குமார வந்து இவங்க தேர்வு குழு செலக்ட் பண்ணல. முதல்ல என்ன சொன்னாங்க, இவர் வந்து ஏதோ அந்த போதை மருந்து எல்லாம் உட்கொண்டாரு, அதனாலதான் அவரை நாங்க நீக்கிட்டோம் சொன்னாங்க. ஜெய் பகவான் கொடுக்கணும்ன்ற ஒரு இன்டென்ஷன்ல மனோஜ்குமாரையும் அப்ளிகேஷன் இல்லன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பிரமோஜி செமட்டோன்றவரும் 7 நேஷனல் சாம்பியன், மனோஜ்குமாரும் செமட்டவும் காமன்வெல்த் 2010 காமன்வெல்த்ல கோல்டு மெடல் எடுத்தாங்க. அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு அதே காம்படிஷன்ல பிரான்ஸ் மெடல் எடுத்த ஜெய் பகவானுக்கு வந்து அர்ஜுன அவார்டு கொடுத்தாங்க. சோ இது இதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து இன்டென்ஷனோட ஏதோ பண்ண மாதிரிதான் எனக்கு தெரியுது. அதே மாதிரி இந்த செலக்ஷன் பாக்ஸிங்ல பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா அந்த கமிட்டில யாரும் ஒரு பாக்ஸரே கிடையாதுதான் ஒரு வருத்தமான விஷயம்.
அந்த அர்ஜுனா விருது வழங்கக்கூடிய கமிட்டியில வந்து ஒரு பாக்ஸர் இருந்தாதான் ஒரு பாக்ஸருக்கு விருது கிடைக்குமா அப்படிங்கறது கிடையாது. இப்ப வந்து 30 மேற்பட்ட விளையாட்டுகள் இருக்கு, அப்ப 30 துறையை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் இருக்கணுமா, அது எப்படி நீங்க நியாயப்படுத்துவீங்க?
இல்லங்க, இப்போ பாக்ஸிங், அத்லெட்டிக்ஸ், இந்த டென்னிஸ், இப்போ ஆர்ச்சரி இதெல்லாம் வந்து ரெகுலரா வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது எலிஜிபிலிட்டி வரப்போ யார் பெஸ்ட்ன்றது அந்த குறிப்பிட்ட கேம்ல இருக்கவங்களுக்கு தான் தெரியும், தவிர மற்ற கேம் இருக்கவங்க தெரியாது.
அர்ஜுனா அவார்டு விருது பெற்ற வீரர் நீங்க, அர்ஜுனா விருது பெறுவதற்கான அந்த வீரர்களை தேர்ந்தெடுக்கிற குழுவில் 2 நீங்க உறுப்பினராகவும் இருந்திருக்கிறீங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அர்ஜுனா விருதுக்கான அந்த தேர்வு வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நியாயமாகவும் நடக்கிறதா நீங்க நம்புறீங்களா? உங்க அபிப்பிராயம் என்ன?
இந்த 2 நான் தேர்வுக்குள்ள இருந்த போகும் சரி, நான் யாருக்காக சண்டை போட்டேனோ அவங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சது. அது மேரிட் கோமுக்கு நானா ராஜீவ் காந்தி கேள் ரத்னா அவருக்கு நான் ஃபைட் பண்ணி வாங்கினேன். பட் அதே நேரத்துல இது வந்து ரொம்ப ஒரு குளறுபடியாகவும் ஒரே கூச்சலாகவும் ஒரு மீன் மார்க்கெட் மாதிரி தான் அங்கே நடந்தது. தவிர அந்தந்த விளையாட்டை சேர்ந்தவங்க அவங்கவுங்களுக்கு கிடைக்கணும்ட்டு ஒரு கூச்சல் போட்டுக்கினேன். அதே மாதிரி நம்ம வேணா ஒன்று சொல்ல வந்தா அந்த சாய் அஃபிஷியல்ஸ் இவங்கெல்லாம் அதுக்கு அவங்க வேற ஒரு ஒப்பீனியன் சொல்லிக்கணும். அந்த இடத்துல ஸ்போர்ட்ஸுக்கு நாங்கள் எக்ஸ்பர்ட்டா போய் உட்காந்தோமா இல்ல மற்றவங்க அஃபிஷியல்ஸ் எல்லாம் அவங்க ஒப்பீனியன் சொல்ல வந்தாங்களான்றதே ஒரு டவுட்டா. யார் அதுல கமிட்டி யார் இது ஒண்ணுமே கன்ஃபியூஸான நம்ம லெவல் தான் நடந்தது. தவிர ஒரு பாயிண்ட் சிஸ்டம், ஒரு காமன்வெல்த் கோல்டு மெடலு, ஏசியன் கேம்ஸ் கோல்டு மெடலுக்கு ஒலிம்பியனா இருக்கவங்களுக்கு எல்லாம் இந்த பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட் எடுக்கணும் தான் செலக்ஷன் பண்ணுவோம்ன்ற ஒரு பாராமீட்டர் வச்சு போறோம். மறுபடியும் இவங்க அதையே மீறி எக்ஸம்ஷன் நான் இவங்களுக்கு எல்லாம் தர்றோம் சொல்லிட்டு செலக்ட் பண்றோம்னு சொன்னது ஜனங்களுக்கு பாக்குறப்போ இது என்ன நடக்குது உள்ள நான் கமிட்டியில இருந்ததாலும் எனக்கு தெரியும் எப்படி நடந்திருக்கோம்னு சொல்லிட்டு. பட் ஜனங்க பாக்குற பப்ளிக்கும் சரி வளரும் நம்ம விளையாட்டு வீரர்களுக்கும் சரி இதை பாக்குறப்போ ஒரு நம்பகத்தன்மையே இல்லாத மாதிரிதான் போகுது. இது வந்து பாக்குறது ரொம்ப முறை தவறி நடந்த மாதிரிதான் இருக்கு, நடக்குதுன்னு எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்கு.
அர்ஜுனா விருது யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த தேர்வு குழு இருக்கு இல்லையா, அந்த தேர்வு குழுவை தேர்ந்தெடுக்கிறதுலயே குழப்படி இருக்கிறதாகவும் அதுலயே பலவிதமான பிரச்சனைகள் இருக்கிறதாகவும் தொடர்ந்து செய்திகள் வருது, அது உண்மையா?
ஆமா, இப்போ இந்த அர்ஜுனா தேர்வு குழு கமிட்டி தலைவரா இருந்தாருங்க இப்போ கபில் தேவ். இப்ப கபில் தேவன் இப்ப பர்சனலாக ரொம்ப பிடிக்கும், அவரை போலிங் சின்ன வயசுல பாத்துருக்கோம். பட் அதே நேரத்துல கிரிக்கெட் பொறுத்தவரை அவர் எக்ஸ்பர்ட்டா இருக்கலாம், கிரிக்கெட் அவருக்கு 8 தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இப்போத்தி நிலைமையில பாக்ஸிங் ரெஸ்லிங் மாதிரி ஒரு கேம்ல என்ன நடக்குது யாரு பெஸ்ட்ன்னு அவருக்கு என்ன தெரியும்? அதே மாதிரி கிரிக்கெட் பிளேயருக்கு ஒலிம்பிக்ஸ் கேம்ஸ் பத்தி அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா அவங்க ஒலிம்பிக்லயே அவங்க கேமே கிடையாது. அப்படியாப்பட்டவங்களுக்கு ஒலிம்பிக்கோடைய ஒலிம்பியனுடைய ஒலிம்பிக் மெடலிஸ்டோடைய ஒலிம்பிக் ஈவெண்டோடைய வேல்யூ எப்படி தெரியும்? உதாரணத்துக்கு சொல்றேன்னா, போன முறை நான் கமிட்டில இருந்தப்போ புகழ்பெற்ற நம்ம கிரிக்கெட் விளையாட்டு வீரர் தான் அவர் வந்து ஒலிம்பிக்குக்கும் பாரா ஒலிம்பிக்குக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கார் அவரு.
இந்தியாவின் அர்ஜுனா விருதுக்கான தேர்வுக்குழுவின் முன்னாள் உறுப்பினர் வி தேவராஜன். இந்தியாவின் சத்தீஸ்கர் மாநிலத்தில் பாலின மாற்று அறுவை சிகிச்சை செய்ய விரும்புபவர்களுக்கு அம்மாநில அரசு நிதி உதவி வழங்க முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த மேலதிக விவரங்களை தருகிறார் டெல்லி செய்தியாளர் சங்கீதா ராஜன்.
3 பாலினத்தவருக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்ய சத்தீஸ்கர் மாநில அரசு முயன்று வருவதாகவும் ஆணாகவோ அல்லது பெண்ணாகவோ மாற நினைப்பவர்களின் பாலின மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு தேவையான நிதி உதவியை அளிக்க மாநில அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாகவும் அம்மாநிலத்தில் இருக்கும் பிபிசி செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் விரைவில் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அம்மாநிலத்தின் சமூக நலத்துறை அமைச்சர் ராம்ஷீலா சாஹு வெளியிட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூன்றாம் பாலினத்தவர்களை தனி பாலினமாக அங்கீகரித்து அவர்களுக்கு கல்வித்துறையிலும் வேலைவாய்ப்பு அளிப்பதிலும் சம உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என்று இந்திய உச்சநீதிமன்றம் இந்த ஆண்டின் முற்பகுதியில் தீர்ப்பளித்திருந்தது. இந்த பாலின மாற்று அறுவை சிகிச்சை என்பது சற்று சிக்கலான ஒன்று என்றும் இந்த சிகிச்சைக்கு ரூபாய் 50,000-400,000 ரூபாய் வரை செலவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறுவை சிகிச்சை தவறாக செய்யப்படுமேயானால் அது சிகிச்சை பெறுபவர்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் பாலின மாற்று அறுவை சிகிச்சைகள் இலவசமாக செய்து தரப்படும் திட்டத்தை தமிழக அரசு முன்பு அறிமுகப்படுத்தி அந்த திட்டம் தற்போது நடைமுறையில் இருந்து வருகிறது.
டெல்லி செய்தியாளர் சங்கீதா ராஜன். சத்தீஸ்கர் மாநில அரசின் இன்றைய அறிவிப்பு குறித்தும் தமிழக அரசு மருத்துவமனைகளில் நடத்தப்படும் இலவச பாலின மாற்று அறுவை சிகிச்சைகள் குறித்தும் மாற்று பாலின செயற்பாட்டாளரும் எழுத்தாளருமான திருநங்கை லிவிங் ஸ்மைல் வித்யா அவரிடம் தொடர்பு கொண்டு கேட்டார் சங்கீதா ராஜன்.
இது வந்து 2014 நாம் இருக்கோம். இது வந்து இவ்வளவு தாமதமா நடந்திருக்குன்றது ஒரு விஷயம். ஆனா அரசாங்கம் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கிறது குறைந்தபட்சம் இவ்வளவு நாள் காமதாமத்துக்கு பிறகு வந்தாலும் ஒரு நல்ல ஆரம்பம் அப்படின்னு நான் பாக்குறேன். பட் அது மட்டுமே இறுதி கிடையாது. வந்து வெறும் முதல் கட்ட ஒரு ஒரு உதவி நான் பாக்குறேன். இதை தொடர்ந்து இன்னும் பல விஷயங்கள், குறிப்பா அவங்களோட கல்வி வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு தரது போன்ற முக்கியமான விஷயங்களை இன்னும் அரசு வந்து முக்கியமா கவனம் செலுத்தணும் அப்படின்னு நான் கூடுதலா கேட்டுக்கிறேன்.
தமிழகத்துல வந்து இதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி அரசாங்க மருத்துவமனையில பாலின மாற்று அறுவை சிகிச்சை இலவசமா செய்து தரப்படும் அரசு முன்னதா அறிவிச்சிருந்தது. அந்த திட்டம் வந்து நடைமுறையில எந்த அளவுல இருக்கு?
தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முந்தி நான் திமுக அரசு ஆட்சியில இருக்கும் போது இதே மாதிரி திருநங்கைகளுக்கு, தமிழக அரசும் திருநங்கைகளுக்கு பால் மாற்று அறுவை சிகிச்சை இலவசமா பண்ணாங்க. பட் நமக்கு தெரியல, அரசு வந்து இவ்வளவு திட்டங்கள் கொண்டாந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துல பல சிக்கல்களை இருக்குதுன்றது எதார்த்தம். ஸோ எங்களோட திருநங்கைகளுக்கான அந்த அறுவை பால் மாற்று அரிசிலையும் அந்த கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கும் இல்லை எனக்கு தெரிஞ்ச சில திருநங்கைகளுக்குமே வந்து சர்ஜரி பண்ண விதத்துலயும் அல்லது ட்ரீட்மெண்ட் நடந்த விதம், த வே தி ட்ரீட் ஆஸ் அப்படின்றது எல்லாமே கொஞ்சம் சிக்கலுக்குள்ளானதா இருந்தது. ஒரு சிலருக்கு நல்ல ரிசல்ட் இருந்தது, பல பேருக்கு கொஞ்சம் மோசமான ரிசல்ட்டும் இருந்திருக்கு. ஸோ வெறுமனே ஒரு உதவின்ற பேர்ல அல்லது ஒரு சலுகைன்ற பேர்ல வெறும் இலவச சர்ஜரின்றது மட்டும் இல்லாம அது தரமான சர்ஜரியாகவும் இருக்கணும் அப்படின்றத நான் சொல்றேன். அது வந்து தமிழக அரசுமே இதை கவனப்படுத்தணும், கவனம் வச்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா இப்ப என்னன்னாக்க, பெரும்பாலும் இப்ப யாரும் அரசு ஆசிரியர் போறதுல ரிசல்ட் நல்லாலன்ற ஒரு காரணம். ஆனா அரசாங்கமே ஃப்ரீயா அதை செய்யறதன் மூலமா, இது வரைக்கும் இது இல்லீகலா மற்ற அரசு மருத்துவமனைகள் நினைச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அரசாங்கமே இதை அங்கீகரிச்சனால இப்ப மத்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் செய்ய ஆரம்பிச்சாங்க. அதனால பெரும்பாலானவர்கள் இப்ப வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல தான் போறாங்க. இன்னும் சொல்ல போனா இப்ப வந்து சர்ஜரி பண்றத ஜிஹெச்ல பண்றதை ஆக்சுவலா நிறுத்திட்டாங்க. ஆரம்பத்துல போன ஆட்சியில் பண்ணாலும் கொஞ்சம் ரிசல்ட் சரியில்லாம இருந்தது, ஒன்னு ரெண்டு பேர் ஓரளவுக்கு பரவாயில்ல இருந்தது. அண்ட் தென் தே ஆல்ரெடி ஸ்டாப்ட் இட். அண்ட் கவர்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சதுனால இப்ப பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸுமே வந்து இந்த அறுவை சிகிச்சை பண்ணிருக்காங்க. அது இன்னும் தரமா இருக்கு அப்படின்றனால இப்ப மக்களும் வந்து அங்க போக ஆரம்பிச்சாங்க.
சென்னையில இருக்கிற ஜிஹெச்ல நிறுத்திட்டாங்கன்னு சொல்றீங்க?
ஆமா.
எதனால நிறுத்திட்டாங்க?
என்னோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வார்டு இல்லைன்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரே ஒரு சிறிய வார்டு இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு இஸ்ல தெரியல. சோஃபார் ஐனோ நிறுத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். அல்லது இப்ப மக்களும் திருநங்கைகளும் இப்ப அங்க போகிறது கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, திருநங்கைகளுக்கு மட்டுமான அந்த சர்ஜரிது இல்லாம இது திருநம்பிகளுக்கு இதை விட இன்னும் காஸ்ட்லியா சர்ஜரின்றது இன்னும் காஸ்ட்லியா இருக்கு, இன்னும் அட்வான்ஸ்டா செய்ய வேண்டியது. ஸோ இது திருநம்பிகள் மட்டும் இல்லாம திருநம்பிகளையும் இதுல இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு நான் விரும்புறேன்.
ஆமா. ஆனா தமிழகத்துல திருநங்கைகள் திருநம்பிகள் இருவருக்குமான அறுவை சிகிச்சை தானே பண்றாங்க?
இல்ல 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 இல்ல, திருநங்கைகளுக்கு மட்டும்தான் பண்றாங்க, திருநம்பிகளுக்கு இல்ல. தெரிஞ்ச சில திருநம்பி தோழர்கள் வந்து இங்கே குஜராத்லயும் அப்புறம் மும்பைலயும் போய் தான் அவங்க சர்ஜரி பண்ணிக்க வேண்டியிருக்குது.
மாற்று பாலின செயற்பாட்டாளரும் எழுத்தாளருமான திருநங்கை லிவிங் ஸ்மைல் வித்யா அவர்கள். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து இலங்கை செய்திகள். இலங்கையில் எரிபொருட்களின் விலையை குறைக்கப் போவதாக இலங்கை அரசாங்கம் அறிவித்திருக்கும் நிலையில் இது ஒரு அரசியல் நோக்கம் கொண்ட முடிவு என்று அங்கிருக்கும் எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் கூறி வருகிறார்கள். அதேவேளை இந்த விலை குறைப்பு எந்த அளவுக்கு பொருளாதார அடிப்படையில் சாத்தியமானது என்று கொழும்பு பல்கலைக்கழக பொருளாதாரத்துறை மூத்த விரிவுரையாளரான கணேசலிங்கம் அவர்களை கேட்டார் பூபாலரட்னம் சீவகன்.
சொல்ல போனால் உலக சந்தையிலே எரிபொருள் விலைகள் கணிசமான அளவு வீழ்ச்சி அடைந்திருக்கின்றன அண்மை காலமாக. ஆனால் இந்த எரிபொருள் விலைகள் வீழ்ச்சி அடைகின்ற போது இங்கே இலங்கையை பொறுத்த மட்டிலே அதனுடைய விலைகள் குறைவடைவது என்னவோ முயல் கொம்பான விஷயமா தான் இருக்கிறது. வெகு அபூர்வமான சில சந்தர்ப்பங்களில் மாத்திரம்தான் இப்படி விலை குறைப்புக்கு அரசாங்கம் செல்வது என்று குறிப்பிட்டு கூற வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த மின்சார கட்டணங்கள் வந்து 25% குறைக்கப்பட்டிருப்பதாக ஒரு தெரிவித்து விடப்பட்டிருக்கிறது. அதனால் ஆச்சரியமான விஷயமாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் மின்சார கட்டணங்கள் என்பது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக அண்மை காலமாக இருந்து வந்திருக்கின்றது. ஒரு குடும்பங்களை பொறுத்த மட்டிலும் இந்த மின்சார கட்டணம் என்பது தாங்க முடியாத சுமையாக இருக்கிறது. இந்த அடிப்படையிலே மின்சார கட்டணங்களை குறைப்பதற்காக ஒரு முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அனல் மின் உற்பத்தி நுரைச்சோலை இதனுடைய 3ஆம் கட்டம் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. எதிர்காலத்திலே சம்பூரிலே ஒரு மின் நிலையம் ஆரம்பிக்கப்பட இருப்பதாக அறிகின்றோம். இந்த அடிப்படையிலே நீர்மின் வலு கிடைக்காத பட்சத்திலும் கூட இலங்கை முழுவதும் மின்சாரத்தை வழங்க முடியும் என்று தற்போது சொல்லியிருக்கிறார்கள். இந்த 25% விலை குறைப்பு என்பது என்னை பொறுத்தவரையிலே ஆச்சரியம் தான்.
சரி, இதனை எப்படி சாத்தியப்படுத்தி இருக்கின்றார்கள்?
பெட்ரோலிய விலைகளை பொறுத்த மட்டிலே இதைவிட குறைத்திருக்க முடியும். கட்டண பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு 15-20 ரூபாயால் கூட குறைத்திருக்க முடியும். ஆனால் மின்சார சபை தற்போது அந்த கட்டணங்களை பொறுத்த மட்டிலே ஒரு லாபகரமான ஒரு நிலைமையிலே இருக்கிறது. இருந்தாலும் அரசாங்கத்தினுடைய வரி என்பது ஒரு கூடுதலான அளவிலே காணப்படுகிறது. ஒவ்வொரு லிட்டர் பெட்ரோல் டீசல் போன்றவற்றுக்கும் அரசாங்கம் ஒரு கணிசமான வரியை அறவிட்டுக் கொள்கிறது. எனவே இந்த வரி என்பது ஒரு பெரிய சுமையாக இருக்கிறது. அதற்கு அப்பால் உலக சந்தையில விலை குறைகின்ற போது அந்த விலை குறைப்பினுடைய அதே அளவினால் அந்த நன்மைகள் நுகர்வோர் போது கிடைக்கிறதா என்பது ஒரு சந்தேகத்துக்குள்ளான விஷயம். இப்போதைய விலை குறைப்பு வெகு காலத்துக்கு முன்பே செய்திருக்கக்கூடிய ஒன்று என்று நான் கருதுகின்றேன்.
சில அரசியல்வாதிகளை பொறுத்தவரை அவர்கள் வந்து இதனை ஒரு தேர்தல் ஸ்டண்டாக பார்க்கின்றார்கள், ஒரு தேர்தலை முன்னிட்ட ஒரு விலை குறைப்பாக கருதுகின்றார்கள். அப்படி இதை பார்க்கக்கூடியதா இருக்கா உங்களால்?
கட்டாயமாக. ஏனென்றால் விலை குறைப்பு அறிவிக்கப்பட்ட காலம் வெகு முக்கியமானது. சபை தேர்தல் வர இருக்கிறது. இந்த அடிப்படையிலே இப்போதைய ஒரு அறிவிப்பு சில வேளைகளிலே அது தேர்தலிலே ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. ஆனால் மற்ற மாற்று கருத்தை சொல்லலாம். ஏனென்றால் இந்த விலை குறைப்பு அந்த ஊவா மாகாணத்துக்கு மட்டுமல்ல, இலங்கை பூராகவும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இது எந்த அளவுக்கு தேர்தலிலேயே செல்வாக்கு செலுத்தும் என்பது ஒரு கேள்விக்குரிய ஒரு விஷயம் தான். மறுபக்கம் பார்க்க போனால் இந்த இன்னொரு விஷயத்தை நாங்கள் சொல்ல வேண்டும் என்றால், சீன ஜனாதிபதி இலங்கைக்கு விஜயம் செய்திருக்கின்றார். அவருடைய வருகையின் காரணமாக மக்களுக்கு எதிர்காலத்திலே அதிக அளவு நன்மை கிடைக்கும் என்ற ஒரு ஒரு கருத்தை சொல்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக அரசாங்கம் எடுத்திருக்கலாம் நான் கருதுகின்றேன்.
பெட்ரோலிய விலை குறைப்பை விட்டாலும் மின்சார விலை குறைப்பு சாத்தியமற்றது என்ற வகையில் நீங்க சொல்லுகின்றீர்கள். அப்படியான ஒரு விலை குறைப்பை செய்கின்ற பட்சத்தில் இவ்வளவு காலத்துக்கு இவர்களால் இதனை அப்படியே கொண்டு தாக்கு பிடிக்க முடியும்?
இலங்கையை பொறுத்த மட்டுமே பெரும்பாலான மின்சாரம் அனல் மின் நிலையங்களூடாகத்தான் உற்பத்தி செய்யப்பட்டது. எனவே இந்த இரண்டையும் அடிப்படையாக வைத்துக் கொண்டு மின்சார கட்டண குறைப்பை செய்வது கடினமான காரியம் அல்ல.
கொழும்பு பல்கலைக்கழக பொருளாதாரத்துறை பேராசிரியர் மு கணேசமூர்த்தி நிகழ்ச்சியில். அடுத்ததாக இன்றைய பலகணியில் நாளை நடக்க இருக்கும் ஸ்காட்லாந்து பிரிவினைக்கான பொதுமக்கள் வாக்கெடுப்பு குறித்த சிறப்பு பெட்டகம் தயாரித்து வழங்குகிறார் சுவாமிநாதன்.
பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தில் சூரியன் மறைவதில்லை. அலைகடலெங்கும் பிரிட்டனின் ஆட்சியை போன்ற வாசகங்கள் ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு வரை மிகப்பெரும் காலனித்துவ நாடாக இருந்த பிரிட்டனை பொறுத்தவரை மிகைப்படுத்தப்பட்ட வாசகங்களாக இருக்கவில்லை. ஆஸ்திரேலியாவிலிருந்து கனடா வரை முன்பு பறந்து விரிந்திருந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் இன்று ஐரோப்பிய கண்டத்தை ஒட்டியிருக்கும் தீவு கூட்டத்திற்குள் சுருங்கிவிட்டது. ஸ்காட்லாந்து பிரிந்து போவதா வேண்டாமா என்பதற்காக நாளை வியாழக்கிழமை நடக்கவிருக்கும் பொது வாக்கெடுப்பு பிரிட்டனின் எதிர்காலத்தை நிர்ணயிப்பதாக இருக்கும். தனித்துவமான கலாச்சாரத்தையும் இசையையும் அழகிய மலைச்சரிவுகளையும் கொண்ட பிரதேசம் ஸ்காட்லாந்து. ஐக்கிய ராஜ்யத்தின் வடக்கே இருக்கும் ஸ்காட்லாந்தில் தயாரிக்கப்படும் மது வகைகளுக்கு மட்டுமே ஸ்காட்ச் என்ற பெயரை பயன்படுத்த முடியும். சர்வதேச வங்கிகள் மற்றும் நிதிச்சந்தைகளின் முக்கிய அலுவலகங்கள் இருக்கும் பகுதியாக தற்போது இது உயர்ந்திருக்கிறது. ஸ்காட்லாந்தில் 54 லட்சம் பேர் வாழ்கின்றனர். இது பிரிட்டனின் மொத்த மக்கள் தொகையில் வெறும் 8%. ஆனால் தனி நாடாக பிரிந்தால் பிரிட்டன் தனது மொத்த நிலப்பரப்பில் 1/3 இழந்துவிடும். பிரிட்டனின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை பொறுத்தவரை ஸ்காட்லாந்தின் பங்களிப்பு சுமார் 10% என்ற அளவில் இருக்கிறது. தனியாக பிரிந்து போனாலும் பிரிட்டனின் ஸ்டெர்லிங் பவுண்டே தனது நாணயமாக நீடிக்கும். எலிசபெத் மகாராணியே அரச தலைவராக இருப்பார். பிரிட்டனின் சுகாதார சேவை இப்போதுள்ளபடியே தொடர்ந்து நீடிக்கும் என்று ஸ்காட்லாந்தின் தேசிய கட்சியான SNP கூறி வருகிறது. மனிதவள குறியீடுகள், தனிநபர் வருமானம் போன்றவற்றின் அடிப்படையில் ஸ்காட்லாந்து எஞ்சிய ஐக்கிய ராஜ்யத்தை விட சற்றே முன்னேறியிருக்கிறது. அதிகார பகிர்வு திட்டத்தின்படி ஏற்கனவே ஸ்காட்லாந்திற்கு அதிக அளவிலான அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அங்கே தனி நாடாளுமன்றமும் செயல்பட்டு வருகிறது. ஸ்காட்லாந்து பிரிவினையை கன்சர்வேட்டிவ், லேபர், லிப்டம் ஆகிய பிரிட்டனின் மூன்று பிரதான அரசியல் கட்சிகளும் எதிர்க்கின்றனர். இப்போது இருப்பதை விட ஆக கூடுதலான அதிகாரங்களை ஸ்காட்லாந்திற்கு வழங்க இந்த கட்சிகள் முன்வந்திருக்கின்றன. ஆனால் இந்த நகர்வை நிராகரித்திருக்கின்றார் ஸ்காட்லாந்தின் தலைமை அமைச்சரான அலெக்ஸ் சால்மெண்ட்.
It's nothing like Devo Max. It's not even Devo Plus. It is actually an insult to the intelligence of the people of Scotland to rehash these.
அதிகபட்ச அதிகார பரவலாக்கம் என்றோ கூடுதலான அதிகார பரவல் என்றோ இதை நாம் கருத முடியாது. ஏற்கனவே சொன்னவற்றை சற்றே வேறு வார்த்தைகளில் கூறியிருக்கின்றார்கள். ஸ்காட்லாந்து மக்களின் அறிவை கேவலப்படுத்துகின்ற ஒரு செய்கையாகத்தான் நான் இதனை பார்க்கின்றேன்.
பிரிட்டனை ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு ஸ்காட்லாந்தில் சொல்லிக் கொள்ளும்படி ஆதரவு கிடையாது. ஆனால் சில தொகுதிகளில் பிரதான எதிர்க்கட்சியான தொழிற்கட்சி வலுவாக இருக்கிறது. அந்த கட்சியின் சார்பில் அரசியலிருந்து சற்றே ஒதுங்கியிருந்த முன்னாள் பிரதமர் கார்டன் பிரவுன் களமிறங்கியிருக்கின்றார். ஸ்காட்லாந்து பிரிந்து போவதற்கு எதிராக அவர் வலுவாக பிரச்சாரம் செய்து வருகின்றார்.
What sort of message would we in Scotland send out to the rest of the world? We, the people who found a way of cooperation across borders.
ஸ்காட்லாந்து மக்களாகிய நாம் எத்தகைய செய்தியை வெளியுலகுக்கு சொல்லப் போகின்றோம்? எல்லைகளை தாண்டி ஒத்துழைப்பை உருவாக்கிய, இணைப்பை, ஒற்றுமையை ஏற்படுத்திய நாம் நாளை இந்த விடயங்களை எல்லாம் புறந்தள்ளி குப்பையில் போட்டுவிட்டு போனால் எத்தகைய செய்தியை நாம் உலகுக்கு வெளியிடப் போகின்றோம் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும்.
ஸ்காட்லாந்து பிரிந்து போனால் பிரிட்டனின் இராணுவமும் பிரிக்கப்படும். பிரிட்டனின் அணு ஆயுதங்கள் ஏந்தி செல்லும் நீர்மூழ்கி கப்பல்கள் ஸ்காட்லாந்துக்குள் அனுமதிக்கப்பட மாட்டாது என்று ஸ்காட்லாந்து தேசியவாதிகள் ஏற்கனவே அறிவித்துவிட்டனர். பிரிட்டனின் படைகளை பிரிப்பது முப்படைகளையும் பலவீனமாக்கும், பிரிட்டனின் சக்தியை சர்வதேச அளவில் வெகுவாக குறைத்துவிடும் என்று முன்னாள் படை தளபதிகள் பலர் இணைந்து அறிக்கை விடுத்திருக்கின்றனர். கேட்டலோனியா பிரதேசத்தில் பிரிவினையை எதிர்கொண்டு வரும் ஸ்பெயின் இந்த வாக்கெடுப்பை உன்னிப்பாக கவனித்து வருகிறது. பிரிந்து போகும் பிரதேசங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் உடனடியாக தனி உறுப்பினர்களாக சேர்த்துக் கொள்ளப்பட மாட்டார்கள் என்ற எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் ஸ்பெயினின் பிரதமர் மரியானோ ரஜாய்.
Se convierte en un tercero respecto de la Unión Europea y desde entonces no se le aplica nada del acervo.
ஒரு நாட்டிலிருந்து ஒரு பகுதி பிரிந்து போனால் அந்த பகுதியானது ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுத்தவரை வேறுபட்ட மூன்றாவது நாடாகி போய்விடும். அதன் காரணமாக எல்லைகளை தாண்டி தடையின்றி மக்கள் வந்து போவது, தடையற்ற வர்த்தகம், ஐரோப்பிய மத்திய வங்கியின் தலைமைத்துவம், வேளாண்மைக்கான மானியம் போன்ற பல சலுகைகளை அந்த புதிய நாட்டுக்கு கிடைக்காது போகும். ஐரோப்பிய ஒன்றியத்துடன் மீண்டும் அந்த புதிய நாடு இணைவதற்காக அந்த புதிய நாடு தனியாக விண்ணப்பிக்க வேண்டும். அந்த விண்ணப்பம் பரிசீலிக்கப்பட்டு முடிவெடுக்கப்பட பல ஆண்டுகள் ஆகலாம். உதாரணமாக ஸ்பெயின் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைய 8 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியிருந்தது. எனவே ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கின்ற 28 நாடுகளும் ஒருமித்த கருத்தை எட்டிய பிறகே புதிய நாடுகளை இதில் சேர்க்க முடியும்.
பொருளாதார காரணிகள் மக்களின் முடிவை நிர்ணயிக்கின்ற முக்கிய காரணியாக இருப்பதாக கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. பிரிவினைக்கு எதிராக 48% பேரும், ஆதரவாக 44% பேரும், முடிவெடுக்காமல் 8% பேரும் இருக்கின்றனர் என்று 16ஆம் தேதியன்று எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணையாமல் இருந்தால் ஸ்காட்லாந்து பல பொருளாதார இழப்புகளை நிச்சயம் சந்திக்கும். எனவே இது குறித்த கவலைகளை போக்குவதில் அலெக்ஸ் சால்மன் முழு கவனத்தையும் செலுத்தி வருகின்றார்.
1% is the percentage of Scotland's population compared to European Union. 20 is the percentage of the fish stocks of the entire European Union. 25 is our percentage of our renewable.
ஐரோப்பிய ஒன்றியத்தில் மொத்த மக்கள் தொகையில் ஸ்காட்லாந்து மக்களின் தொகை 1% இருக்கும். ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கின்ற மீன்வளத்தில் 20% ஸ்காட்லாந்து தான் இருக்கின்றது. மறுசுழற்சி எரிசக்தியை பொறுத்தவரை ஐரோப்பிய ஒன்றியத்தின் மொத்த திறனில் 25% ஸ்காட்லாந்து தான் இருக்கின்றது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கின்ற பெட்ரோலிய வளத்தில் 60% ஸ்காட்லாந்தில் இருக்கின்றது. இவ்வளவு வளங்களையும் குறைந்த மக்கள் தொகையும் கொண்ட ஒரு நாடு ஐரோப்பிய ஒன்றியத்தில் அனுமதிக்கப்படாது என்று ஒருவர் சொன்னால் அவருக்கு ஐரோப்பிய ஒன்றியம் எப்படி செயற்படுகின்றது என்பது தெரியாது என்றுதான் சொல்ல வேண்டும்
என்றார் அலெக்ஸ் சால்மெண்ட். ஸ்காட்லாந்து வாக்கெடுப்பின் முடிவுகள் வெள்ளிக்கிழமை காலை தெரிய வரும். பெரும்பான்மையானோர் பிரிந்து போவதை ஆதரித்தால் 2016ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வாக்கில் தனி நாடாக ஸ்காட்லாந்து ஒரு பெறும். மாறாக ஸ்காட்லாந்து மக்கள் பிரிட்டனிலேயே தொடர முடிவெடுத்தால் இந்த தலைமுறையில் தனிநாடு கோரும் வாக்கெடுப்பு மீண்டும் நடத்தப்பட மாட்டாது என்று ஸ்காட்லாந்தின் தலைமை அமைச்சர் அலெக்ஸ் சால்மெண்ட் உறுதியளித்திருக்கின்றார்.
நாளை நடக்கவிருக்கும் ஸ்காட்லாந்து பிரிவினைக்கான பொதுமக்கள் வாக்கெடுப்பு குறித்த சிறப்பு பெட்டகம் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் சுவாமிநாதன். அடுத்து இருக்கும் நேரத்தில் தலைப்புச் செய்திகள்.
ஸ்காட்லாந்து பிரிந்து செல்ல வேண்டுமா அல்லது பிரிட்டனுடனேயே இருக்க வேண்டுமா என்பது குறித்த மக்கள் கருத்தை அறியும் வாக்கெடுப்பு நாளை நடைபெற உள்ள நிலையில் பிரச்சாரத்தின் கடைசி நாளான இன்று உச்சகட்ட உணர்ச்சி மேலோங்கும் பிரச்சாரங்கள் நடைபெறுகின்றன. ஜப்பானிய மின்னணு பெருநிறுவனமான சோனி இந்த நிதியாண்டில் இதுவரை இல்லாத வகையில் $2 பில்லியன் அதிகமான நஷ்டத்தை எதிர்கொள்கிறது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.